சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
தருமிக்கு பொற்கிழி அளித்தது. வங்கிய சுடாமணிங்கிற மன்னன் ஆண்டு வருகின்றார். அப்ப வசந்த காலம். இந்த திருவிளையாடல் வந்து சிறப்பான திருவிளையாடல். நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்ல போறேன். வசந்த காலத்துல மன்னன் தன்னுடைய ராணியோடு கூட அந்த அரண்மனையை சுற்றி இருக்கின்ற நந்தவனத்துல அப்படியே உல்லாசமா வந்துட்டு இருக்கு. ஒரு பொழுதுபோக்கு ஓய்வு நேரம் சொன்னா தன் மனைவி அன்பா இருக்கிறவங்க கூட பேசிட்டு வருது. ஒரு நண்பன் தன் நண்பனோட வருவார், குரு சிஷ்யனோட வருவார், அதுபோல பத்தி பத்னியோட வருவார். ஏகாந்தம் அப்படி வரும்பொழுது பல விதமான பூக்கள் பூத்திருக்கின்றன. நறுமணம் கமிழ்கின்ற நந்தவனம். ஒரு பக்கம் வரும்போது முல்லையினுடைய வாசனை வருது, ஒரு பக்கம் மல்லிகை குடியினுடைய வாசனை வருது, ஒரு பக்கம் செந்தாமரை, ஒரு பக்கம் செங்கல் நீர், ஒரு பக்கம் ரோஜாப்பூ மனோரஞ்சிதம். அப்படி பல பூக்களுடைய வாசனை நுகர்ந்துட்டே வர்றார். அப்படி வந்து ஒரு சிறிய நீராழி மண்டபத்துக்கிட்ட வந்துட்டார். அங்கே இவரும் அவருடைய மனைவியாரும் ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சல்ல அமர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல நெருக்கமா பூக்கள் இல்லை, தொலைவில் தான் இருக்கின்றன. வண்டுகள் எல்லாம் தொலைவிலே இருக்கின்ற பூச்செடிகளில் வந்து அமர்ந்து அந்த பூச்செடிகளில் இருக்கின்ற மகரந்தத்தின் திரையும் உண்டு மயங்கி ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வண்டுகள் எதுவும் இவர்களை தொந்தரவு பண்ணல. மனைவி என்ன பண்ணிருக்கா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறாள். கூந்தலிலே எந்த மலரையும் அவள் அணியவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அணியலாம், அல்லது கணவனே சுட்டி விடுவான். அந்த வேலை நமக்கு எதுக்கு? ஒரு வேலையை வீட்டுக்காரர் பண்ணுவார்னா நம்ம பண்ணக்கூடாது. அவரே காப்பி போட்டு தருவாரா, நம்ம எதுக்காக டிகாஷன் இருக்கணும்? அவர் அன்பானவர், அவரே செய்யட்டும். ஆனா இவ வாளா இருந்தாள். அப்ப அப்படி இருக்கும்போது திவ்ய மனம் கமழ்வதாக அந்த சூழல் இருந்தது. பெண்ணை திரும்பி பார்க்கும்போதுதான் அந்த மனம் வருது, அது அதிகமா இருக்கு. முகத்தை திருப்பி கொண்டால் அந்த மனம் இருக்கின்றது குறைவா இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ராங்கான மனம் இருக்கின்றது. இந்த மனம் என்ன கவனிங்க, மனிதனை விட மனத்தை உருகின்ற சிறு பிராணிகள் உண்டு. நம்ம விட நாய் நல்லா மோப்ப முடியும், நம்ம விட அந்த எறும்புக்கு நல்லா மோப்ப உணர்ச்சி உண்டு, நம்மை விட மலரில் அமைகின்ற வண்டுக்கு மோப்ப உணர்ச்சி உண்டு. அப்பொழுது படைப்பு இப்படி இருக்கு, என் மூக்கோட வண்டோட மூக்கு தான் ஒஸ்தி. அந்த வண்டு மனம் அதிக மனம் திகழ்கின்ற இந்த இடத்திலே வந்து சுற்றி சுற்றி ஒரு மலரை தேடாமல் எங்கேயோ ஒரு மலரிலே அமர்ந்து அந்த வண்டுகள் ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வண்டுகள் ரீங்கரிக்காத இந்த இடத்திலே மலர்களிலே தோன்றாத ஒரு நறுமணம் திகழ்கின்றது. அது என்னுடைய பிரமை இல்ல, தொடர்ந்து அந்த மனம் இருக்கின்றது. இந்த மனம் அவன் யோசித்து பார்க்கும் பொழுது அவளுடைய கூந்தலிலே தென்றல் பட்டு வருவதனாலே வந்த மனம். மனம் வந்து ஒரு மீடியத்துல கண்டக்ட் ஆகும். காத்து வீசும் போதெல்லாம் அந்த மனம் அதிகரிக்குது. என்னன்னா காத்து அவளுடைய கூந்தலிலே பட்டு அந்த மனத்தை கேரி பண்ணுது, சுமந்து வருது. அப்பொழுது இவள் கூந்தலிலே தான் இந்த மனம் குடிகொண்டிருக்கின்றது என்பதை அவன் உணர்ந்தான். உணர்ந்தவுடன் அவனுக்கு ஒரு ஐயம் வந்தது, இந்த கூந்தலுக்கு இது இயற்கையான மனமா அல்லது செயற்கையான மனமா? கூந்தலிருந்து வருகின்ற இருந்தது ஐயமில்லை, ஆனால் அதிலே மலர்கள் சூடப்படாத காரணத்தினாலே அந்த கூந்தல் எப்பொழுதும் இவ்வாறு மனம் கவழுமா அல்லது இது செயற்கையா என்ற ஐயம் வந்தது. அந்த ஐயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்றோர்கள் மூலமே நம்முடைய ஐயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெரிய அந்த சங்கத்தை கூட்டினான், புலவர்களை கூட்டினான், 48 புலவர்களையும் கூட்டினான். அவர்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைத்தான், பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையான மனம் நறுமணம் உண்டா இல்லையா என்பதை தாங்கள் தங்கள் கல்வியில் துறை போகிய அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே உண்மையை எனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவ்வாறு யார் எடுத்துச் சொல்கின்றார்களோ அந்த கவிதைக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக தருகின்றேன் என்று சொல்லி அந்த 1000 பொற்காசுகளை ஒரு பர்சா கட்டி, ஒரு பட்டு துகிலிலே கட்டி அதை அவர்கள் அமர்ந்திருக்கின்ற சங்கத்திலே உயரத்திலே கட்டிட்டான். யாராவது கரெக்டா சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு பொருளுக்கு இன்னொரு ஆசைப்பட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க அவங்க பொருள் அப்படியே இருக்கும், நேர்மையா வாழ்ந்த காலம். அதனால ஒருத்தர் ஏமாத்தி ஒருத்தர் வாங்கிக்க மாட்டாங்க. யார் கரெக்டா சொல்றீங்களோ எடுத்துக்கலாம், இந்த கேட்காமலே எடுத்துக்கலாம் என்று சங்கத்திலே அந்த பொற்கிழியை கட்டி தங்க விட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்பொழுது எந்த புலவரும் தாங்கள் அறிந்ததை மன்னனிடத்திலே ஒரு கவிதையாக வடித்து கொடுப்பதற்கு முன் வரவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, முக்கியமா ஒரு காரணம், மன்னன் எதையோ அறிந்து வைத்து சொல்கின்றான். அவன் மனதிலே ஒரு குறிப்பு இருக்கு, ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு சரியான விடை என்பதை சொன்னா பாஸ் பண்ணலாம், இல்லை என்றால் அந்த கேள்விக்கு இது விடை என்று வாத்தியார் உன்னை நினைச்சிட்டு இருப்பார், அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா பாஸ் பண்ணலாம். ரெண்டு வழி. இப்பொழுது சரியான விடையை சொல்லியோ மன்னன் நினைப்பது வேறா இருந்தால் நாம் பொற்கிழியை பெறாதது மட்டும் இல்ல, பொற்கிழியை பெறாவிட்டால் ஒரு குற்றம் இல்ல, நீ எல்லாம் ஒரு புலவனா, நீ சரியாக பாடவில்லை என்று மன்னன் சொல்லிவிட்டால் நம்முடைய பெருமை என்ன ஆகுது என்ற அச்சத்தினாலேயே கீரன் உட்பட யாவரும் இந்த போட்டிக்கு வரவில்லை. புரியுதா உங்களுக்கு? அச்சங்காரணமாக வரவில்லை. கீரனை நம்ம உஸ்தியா நினைச்சிட்டு இருக்கிறோம், புராணம் அப்படி சொல்லல, கீரன் உயர்ந்தவர் தான், ஆனால் அவர்கிட்டையும் குற்றங்கள் உண்டு. அச்சம் அழுக்காறு என்ற இரண்டு குற்றங்கள் அவர்கிட்ட இருந்திருக்கு. அவர் அறிந்து வைத்திருந்தார். என்ன அறிந்து வைத்திருந்தார் கேட்டா, பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையான நறுமணம் உண்டு. எப்படிப்பட்ட பெண் என்றால், தன் கணவனை தன் உயிராக நினைக்கின்ற கற்புக்கரசியாக இருக்கின்ற ஒரு பெண், பிறவிதோறும் அவனுக்கு மனைவியாக வருகின்ற உழுவல் அன்பு கொண்டவள். சென்ற பிறவிலும் இவங்கதான் ஜோடி, அதுக்கு முன்னாடி இவங்கதான் ஜோடி, இனி வரும் பிறவிலும் இவங்கதான் ஜோடி, இவளுக்கு பிறவி இல்லை என்று சொன்னால் கைலாசத்துல இவங்க ஜோடி. அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கை நறுமணம் உண்டு. அந்த நறுமணம் கணவனால் மட்டுமே நுகரப்படும் என்ற காரணத்தினாலே வண்டுகள் வந்து கூந்தலில் அமரவில்லை. இதான் விஷயம். இதை நுண்ணிய தமிழ் நூல்கள் கூறுகின்றன. இதை நுண்ணிய தமிழ் சாத்திரம் கூறுகின்றது. அதனை கீரன் அறிந்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் இந்த உண்மையை சொல்லி பைத்திய மாதிரி பேசுற, ஹேர் ஆயில் இல்லைன்னா பெண்ணுடைய கூந்தலுக்கு வந்து வாசனை உண்டா, மயிர் வந்து நாரக்கூடிய ஒரு பொருள் இல்லையோ என்று மன்னன் கூறிவிட்டால் என்ன செய்வது? பொசுங்கும் போது தீயிலிட்டு பொசுக்கும் போது எப்படி அது வந்து துர்நாற்றம் வீசுகின்றது, அதே போய் நறுநாற்றம் கொண்டது என்று சொல்ற, நீ எல்லாம் ஒரு புலவனா என்று சொல்லிவிட்டால் என்ன பண்றது, பயம் என்ற காரணத்தினாலே அவர் வந்து அதை ட்ரை பண்ணல. இது இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது தர்மி என்று ஒரு சிவாச்சாரிய குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லை. அது கல்யாணம் பண்ணின்றதுன்னா சொக்கநாத பெருமானு வழிபடலாம், தொட்டு வழிபடலாம், அதுக்கு முறை இருக்கு, ஜாதிகள்லாம் இருக்கு. அது கல்யாணம் ஆச்சுன்னா ஆச்சாரியாபிஷேகம் பண்ணிட்டு சுவாமி முறைக்கு வந்து சுவாமியை தீண்டி பூஜை பண்ணலாம். அதுக்கு என்ன ஆசைன்னா சம்பாதிக்கணுங்கிற ஆசையை விட பகவானுக்கு நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதனால அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணார், சுக்கநாதத்தை போனார், பெருமானே இதோ ராஜா சொல்லிருக்கான், அந்த 48 பேர் தான் அந்த கவிதை எழுதணுங்கிறது இல்லை, அவங்க எல்லாம் எழுதாத போது 200 எழுதினா கூட மன்னன் வந்து மகிழ்ந்ததை ஏற்றுக்கொள்வான், ஆகவே ராஜாக்கு தேவையான கவிதையை நீ எனக்கு எழுதி கொடு, நான் அந்த காசு 1000 பொற்காசை வாங்கிக்கிறேன், அந்த காசு என்கிட்ட வந்தால் தான் நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். கன்னியாசுல்கன்னு உண்டு பழங்காலத்தில், இந்த காலத்தில் வரதட்சணை மாதிரி, பெண்ணுக்கு பணம் கொடுத்தால்தான் பெண்ணை கொடுப்பார்கள், அந்த பணத்தை கொடுத்து நான் நல்லா பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு நல்லா பூர்ணமான திருப்தியோட விஸ்வாசத்தோட 6 காலமும் நான் பூஜை பண்ணுவேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று பெருமாள் விண்ணப்பித்து உடனே பெருமான் மிகவும் மனம் மகிழ்ந்தார். உடனே அந்த மூல லிங்கத்திலிருந்து வந்தார், வந்து இந்தா உனக்கு இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன், நேர போய் ராஜாட்ட கொடுத்துருன்னு உடனே கொடுத்துரு. இந்த பாட்டு என்ன பாட்டு, கோயில் எழுதி போட்டிருக்கு, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல், செறியயிற்று அறிவை குந்தலின் நறியவும் உளதோ நீ அறியும் பூவே. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி, கொங்கு என்றால் தேன், மலர்கள் தோறும் மலர்கள் தோறும் தேனை தேடி வாழ்கின்ற அழகான சிறிய ரெக்கைகளை கொண்ட தும்பி என்று சொன்னால் உயர்ந்த ஜாதி வண்டு, அது மலரிலைக்கின்ற தேனை உண்மையை தவிர மலத்திலே அமராது. கொசு வந்து மலத்திலும் அமரும் மலரிலும் அமரும். ராமகிருஷ்ணன் சொல்றார், விவேகானந்தனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வேறுபாடுன்னா, விவேகானந்தர்கள் கொசு, விவேகானந்தர் தும்பி என்ற வண்டினை போன்றவன், அவன் கடவுளை மட்டும்தான் தேடுவன், அந்த இன்பத்தை தான் அவன் தேடுவான். ஆனா ஏனைய மக்கள் கொசு போன்றவர்கள், மலரிலும் அமர்வார்கள் மலத்திலும் அமரும். அது அஞ்சிறை தும்பி உயர்ந்த ஜாதி வண்டே, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஒருவன் பெரிய வித்வானா இருக்கலாம், ஆனா அவன் விருப்பப்படி பேசுவான், அவனுக்கும் விருப்பு வெறுப்பு என்பது உண்டு, அதுக்கு பயஸ்னு பேரு. நீ வந்து நீ விரும்பினதை சொல்லாத, உண்மையை சொல். அந்த பயஸ் இல்லாதவர்கள் தான் உண்மையை சொல்ல முடியும். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் யாருக்கு இருக்கோ அவர்கள் உண்மை பேச மாட்டார்கள். அறிந்திருந்தாலும் பாண்டிய மன்னன் உண்மை அறிந்திருந்தா, இருந்தாலும் வேண்டியதுங்க வேண்டாதவங்க இருந்தது. அந்த காரணத்தினால பத்ரனுடைய மனைவியுடைய பாட்டை விட இளைஞரே வந்த பெண்ணுடைய பாட்டு நல்லா இருக்குன்னு அவன் வந்து தவறாக நியாயம் வழங்கினான். என்ன காரணம்னா, அவனுக்கு பயஸ் இருந்தது, உண்மையை அறிந்திருந்தோம். இந்த வண்டப்பா சொல்றார், உனக்கு பிடிச்சதை நீ சொல்லக்கூடாது, நீ அறிந்ததையும் சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும். காமம் செப்பாது, இஷ்டப்படி சொல்லாத, உனக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லாத, உண்மையை சொல். கண்டது ஆராய்ந்து கண்டது உண்மை, கண்டது மொழிமோ குருவாயாக. நீ என்ன அந்த பூவில் போய் உட்கார்ந்துருக்கிற, நான் உன்னை கேட்கிறேன், என் மனைவியுடைய கூந்தலை விடவா அந்த மலர்ல வந்து மனம் இருக்கு, நீ மனத்தை நடுவா என்றால் என் மனைவியின் கூந்தலில் அல்லவா வந்து அமர வேண்டும். அதற்கு மாறாக அதனிலும் தாழ்ந்த மனம் கொண்ட மலரிலே ஏன் அமர்கின்றாய் அப்படின்றது ஏனைய அடிகளுக்கு பொருள். பயிலியது கெழிய நட்பின் பிறவிதோறும் என்னோடு நட்பு கொண்டிருக்கிறாள். பயிலியது கெழிய நட்பின்னா விழுமிய அன்பு, உழுவல் அன்பு, பிறவிதோறும் வருகின்ற அன்பு. அந்த அன்புடையோர் இந்த பிறவியை எடுத்திருக்கும் பொழுது, முற்பிறவிலே தன்னுடைய கணவன் இந்த பிறவிலே ஒரு ஆடவனாக அவனை பார்க்கும் பொழுது இவன் நம்முடைய கணவன் என்ற எண்ணம் உடனே வரும். அந்த ஆடவனுக்கு இவள் நமக்குரியவள் என்ற எண்ணம் வரும் பார்த்த உடனேயே. அவ்வாறு பார்த்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதுதான் நம்ம திருக்கோவையர்ல ஆரம்பத்தில் வருது. அப்ப அந்த உழுவல் அன்பு கொண்ட என்னுடைய மனைவி பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் மயில் போன்ற சாயல் கொண்டவள். செறியயிற்று அறிவை முல்லை அரும்பு கோத்து வச்சிருக்கோம் அதே போல நெருக்கமான இடுக்கு இல்லாத பல்வரிசை கொண்ட அவள். அவள் மென்மையா புன்முறுவல் பூத்தால் ஒரு முல்லை சரம் போல இருக்கும் அவ்வளவுதான். அந்த முருவலும் கணவன் அறிவான் அவ்வளவுதான், ஏனையோர் அறிய மாட்டார். அப்படிப்பட்டவள் செறியயிற்று அறிவை அவளுடைய கூந்தலின் அறியவும் உழவோ அவளுடைய கூந்தலை விடவா நீ எத்தனை மலர்கள போய் உட்கார்ற, ஆனா இவள் கூந்தலுக்கு வரமாட்டேன் என்கிறாயே, அந்த மலர்கள் இவள் கூந்தலை விடவா மனம் மிகுந்ததா இருக்கின்றன என்று கேட்பதன் மூலம் மன்னனுடைய ஐயத்தை செவ்வனே தீர்த்து விட்டது இந்த பாடல். உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆகவே இந்த மனைவின் கூந்தலுக்கு மனம் உண்டு என்று இந்த பாடல் கூறுகின்றது. அந்த மன்னன் அறிந்ததுதான் இது. ஆனால் அவன் ஏன் வந்து இன்னொருவர் கூற வேண்டும் சொன்னார் அப்படி கேட்டார்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. அடியேன் பொன்னேரி என்ற தலத்திற்கு சென்று அங்கு பெருமானுடைய கோயில்ல ஒரு வில்வ மரம் இருக்கு. அந்த வில்வத்தினுடைய இலைகளை தான் அந்த பெருமானுக்கு சாத்துகிறார்கள். சிவாச்சாரியர் வந்து எனக்கு வில்வ பிரசாதம் கொடுத்த என்னுடைய இயற்கை என்னன்னா வில்வம் வாங்கிண்டா அதை வாயில போட்டு சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டேன். சாப்பிட்ட போது சக்கரையில துவைத்தது போல திப்பா இருந்தது. உடனே நான் என்ன எனக்கு இன்னொரு வில்வதளம் கிடைக்குமான்னு அவரை கேட்டேன். உடனே அவர் நீங்கள் எண்ணினைத்து கேட்கிறீர்கள் என்பது எனக்கு புரிந்தது. வில்வம் வேணுங்கிறதா நீங்க கேட்கல, நான் கொடுக்குற இன்னொரு வில்வமும் திதிக்கிறதான்னு பாக்குறதுக்காக நீ கேட்கறேன். அல்லது அந்த வில்வத்தை பக்கத்தில் கொண்டு கொடுத்து சாப்பிட சொல்லி அவனுக்கு திதிக்கிறதான்னு பாக்குறதுக்காக நீ கேட்கறேன். அவர் சொன்னார் இந்த ஸ்தலவிருஷம் இதனுடைய வில்வ இலைகள் எல்லாம் இனிப்பு கொண்டவை. பொதுவா வில்வத்தினுடைய இலை வந்து துவர்க்கும் அல்லது கசக்கும், இந்த மரம் மட்டும் சிறப்பு, இது இனிக்கும். அப்ப எனக்கு இனித்ததை நான் மறுக்கவில்லை, ஆனால் அதை நான் நூற்றுக்கு நூறு எப்பொழுது நம்புவேன்னா அது இன்னொருவருக்கும் இனிக்க வேண்டும். இப்ப நான் அறிந்ததை இன்னொருவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மன்னன் கேட்டான். இப்பொழுது இன்னொருவன் அறிந்து வைத்ததை பாடலா சொல்லிட்டான். அப்பொழுது மன்னனுக்கு ரொம்ப திருப்தி. உளக்கருத்து நேர் ஒத்தலால் தன் மனம் அறிந்ததே அவரது பாடல் சொல்லுது. சிரம் துளக்கி சபாஷ் அப்படின்னு மன்னன் வந்து தலையை ஆட்டினான். மீனவன் மகிழ்ச்சி தூங்கினான். அவனுக்கு ஆனந்தம் பொங்கியது இந்த பாடலை கேட்டு. சரியான பாடல் என்று சொல்லி நிர்மையை பார்த்து இந்த பாடத்தை நீ எடுத்துக்கோ என்று சொன்ன போது கீரன் வந்து நிறுத்தினான். கீரன் என்ன சொன்னா, இந்த பைய யார் ஒத்த பூணல், கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி, 16 வயசு கூட ஆகல, இவன் பாடுற பாட்டு மாதிரியே தெரியலையே, இது இந்த பைய பாடுற பாட்டு மாதிரியா இந்த பாட்டு இருக்கு, இந்த பாடுறதுக்கு இவனுக்கு ஒரு அனுபூதி இருக்கணுமே, ஒரு யோகியதை இருக்கணுமே, இன்னும் இல்லையே, அதனாலேயே இந்த பாட்டுக்கு பணம் கொடுக்கணும். எவனோ எழுதின பாட்டு, அந்த எழுதினவன் வரட்டும், அவன் வந்தா அவன்கிட்ட சொல்லுவேன் இந்த பாட்டில் இருக்கிற தப்ப, இதை எழுதினவன் வந்தான்னா அவன்கிட்ட இந்த பாட்டில் இருக்கிற தப்ப சொல்லுவேன், பணத்தை கொடுக்காதீங்கன்னு நிறுத்திட்டேன். தர்மிக்கு ஒரே அழுக, எலை போட்டு பாயசம் பச்சடி எல்லாம் பரமாறி அப்பளம்லாம் பரமாறி ஆபோசம் வாங்கிக்கிற நேரத்தில் எழுந்துரு அப்படின்னு சொன்னவரே சாப்பிடாத எழுந்துரு என்று சொன்னது போல பசித்திருக்கிறவன அமுது அமுது உண்கின்ற நேரத்தில் தடுத்த போல ஆயிடுச்சு. போன அலறிண்டு போனான். போய் சொக்கநாத சொன்னா, பெருமானே எவனோ ஒரு கேரட்டை போல அங்க இருக்கான், பழம் நின்று கொட்டை போட்டவன், அவன் வச்சது சட்டமா இருக்கு அங்க, எல்லாரும் அவனுக்கு பயப்படுறாங்க, இப்படி சில பேர் சில இடத்துல இருப்பாங்க சீனியருங்கிற பேர்ல, உன் பாட்டுல குற்றம் இருக்குங்கிற அவன். பெருமானே எனக்கு காசு கிடைக்கலங்கிறத பத்தி நான் யோசிக்கலப்பா, அகிலலோக நாயகன் நீ, உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் நீ, வேதாதி சாஸ்திரங்களை படைச்சவன் நீ, உங்ககிட்ட உன்னுடைய அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு நாக்கு பேசாது, உன் அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு கை விளங்காது, உன் அருள் இல்லைன்னா ஒருத்தருக்கு கண்ணு பார்க்காது, அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்தவன் நீ, உன் பாட்டில் ஒருத்தர் தப்பு சொல்றான்னா நான் உயிரை விடணும்னு நினைக்கிறேன், இதை கேட்டது தப்பு அப்படின்னு சொன்னேன். சாமி அவசரப்படாத, இரு 1000 பேர் உனக்கு தான் என்று சொல்லிக்கொண்டு சிறந்தவரை போல வருகின்றார். அந்த யோக வேஷ்டியை போட்டுன்னு வரார். என்னுடைய பாடலிலே யார் குற்றம் சொன்னதுன்னு கேட்கிறார். அப்பொழுது கீரன் வந்து நான் தான் சொல்லியிருந்தேன். என்ன குற்றம்னு கேட்கிறார். நீங்க சினிமால பாத்துட்டீங்க, அதனால வேகமா சொல்றேன். சொற்குற்றவா இருந்தா பொறுத்துக் கொள்வேன், இவர் பொறுத்துக் கொள்வாரா? சொற்குற்றவா இருந்தா இவர் பொறுத்துக் கொள்வாரா? இதுல பொருட்குற்றம் இருக்கின்ற, என்னையா பொருட்குற்றம், இல்லாததே சொல்லியிருக்கிறேன், பெண்ணுடைய குந்தலுக்கு நறுமணம் கிடையாது, இயற்கை மனம் கிடையாது. அவள் வந்து அந்த அந்த துர்நாற்றம் போக, அவள் என்ன பண்ணணும், வேர்வை நாற்றம் துர்நாற்றம் போக அவள் வந்து மங்கள ஸ்நானம் பண்ணணும், நல்ல வாசனையான திரவியங்களை அந்த கூந்தலில் தடவி விடணும், வாசனையான மரங்களை சூடணும். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த வாசனை இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அது மடியும். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீர் மன்னன் நினைப்பதை அறிந்து காசுக்காக பொய் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மதுரையில காசுக்காக பொய் சொன்னா அந்த கவிதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் என்ன சொல்றாரு, மன்னன் விரும்புவதை பாடி பணம் வாங்கியிருக்கீங்க, உண்மைக்கு புறம்பா பாடியிருக்கீங்க. அப்ப மன்னனும் அறிவற்றவன், நீரும் அறிவற்றவன், ஆனால் காசுக்காக அவனுக்கு நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க, சலாம் போட்டிருக்கீங்க, இது உண்மைக்கு புறம்பானதுன்னு சொன்ன உடனே பெருமான் கேட்டார், பொதுவாக நீ சொல்வது உண்மையா இருக்கலாம், ஆனால் கற்பு கரசிகளா இருக்கின்ற பத்மினிகள் என்று சொல்லப்படுகின்ற உயர்ஜாதி பெண்கள் அவரிடத்திலும் அவருடைய குந்தலுக்கும் நறுமணம் கிடையாதா அப்படின்னு கேட்டார். நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொன்னார். தேவரலோகத்து பெண்கள் புண்ணியத்தையே அனுபவிக்கின்றார்கள், பாவத்தை அனுபவிக்காத இடம் அது. ஆகவே அங்கு உடலிலே வியர்வையோ நாற்றமோ ஒன்றும் கிடையாது, அங்கு நறுமணமே கமழ்கின்ற ஒரு உலகம். அந்த உலகத்தில் இருக்கின்ற பெண்கள் அங்கிருக்கிற பெண்களுக்கும் அந்த இடத்தினால் நறுமணம் கமழ்கின்றதே தவிர குந்தலுக்கு நறுமணம் கிடையாது. அப்படியா, சரி, அன்றாடம் நீ பூசிக்கின்றாயே அந்த காலத்தி பெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கின்ற ஞான பூங்கோதை உண்டு மீனாட்சி, சொல்லுவேன் மீனாட்சியோட சிறுவம் தான், அந்த பெருமாட்டினுடைய குந்தலுக்கும் நறுமணம் கிடையாதா? யார் குந்தலா இருந்தாலும் நறுமணம் கிடையாதுன்னு வாயு கூசாவது சொன்னானோ வீரன். அன்றாடம் அந்த மூர்த்தியை தான் ஆத்மார்த்த மூர்த்தியா பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். ஏன் இப்படி வாயு கூசாம சொன்னாருங்கிறத புராணக்காரர் சொல்றார். இதுதான் மனித இயல்பினுடைய ஒரு குற்றம். இந்த குற்றத்தை புராணம் கேட்பவர்கள் எல்லாம் ஜாகிரதையா தவிர்க்கணும். புராணம் கேட்பதனால நமக்கு என்ன வாழ்க்கை பலன் என்னன்னு கேட்டா, மனித இயல்பு குற்றம் புரிவது. பெரியவாள்லாம் தப்பு பண்ணிருக்கார், பிரம்மா தப்பு பண்ணிருக்கார், விஷ்ணு தப்பு பண்ணிருக்கார், ரக்கிரன் தப்பு பண்ணிருக்கார். அந்த தப்புகளை அவாளா பண்றாங்கிறத நம்ம பண்ணக்கூடாது. பெரியவாளே தப்பு பண்ணக்கூடாது, பெரியவர்களும் தப்பு பண்ணுவா என்பதனால அந்த தவறுகளை நாம் விலக்கி தவறு இல்லாமல் வாழணும். இப்ப தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்றது மனித இயல்பு. இப்ப கீரன் பெண்களின் குந்தலுக்கு நறுமணம் இல்லை இயற்கையா என்று சொன்ன காரணத்தால தொடர்ந்து அதை நிறுவுவதற்காக வாய் சோர்ந்து இப்படி சொன்னானே தவிர உண்மையாக அவன் அவ்வாறு சொல்பவன் அல்லன். யோசிச்சு பார்த்தா பெருமாட்டியாகின்ற ஞான பூங்குடைய குந்தலுக்கு நறுமணம் இல்லை என்று கூறுவதற்கு அவன் தயங்குவான். இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, மொத்தத்தை சண்டை போட ஆரம்பிச்சா அவன் திட்டினா நம்ம திட்டுவோம், திட்டு வலுத்துட்டே போகும். அப்ப நம்ம யோசிக்கணும், இதை நிறுத்திக்கணும்னு சொல்லு. அதுக்கு வாக்கு சலம்னு பேர். நம்ம எல்லை கடந்து போகிறோம், ஒரு கடல்ல சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணலாம், ஒரு பெரிய அலை வரும்போது ஜாகிரதையா இருக்கணும், சுனாமி வரும்போது அதை நம்ம எடுத்துட்டு போயிடும், அந்த நேரத்தில் ஒதுங்கிக்கணும். நம்முடைய சினம் அதிகரிக்கும் போது, நம்முடைய ஆசை அதிகரிக்கும் போது, நம்முடைய பொறாமை அதிகரிக்கும் போது, நம்முடைய பொறுமை குறையும் பொழுது நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த போர்ஸ்ல போயிடக்கூடாது. அப்ப நக்கீரன் தன்னை காக்க தவறினான், அதுக்கு வாக்கு செலவு பேரு. அதனால அவன் வந்து ஆபத்துல மாட்டிக்கிட்டான். பெருமான் ஒண்ணு சொன்னாரு, நக்கீரா நீ எல்லை கடந்து போகின்றாய், வந்தது யார் என்று தெரியவில்லை என்று தன்னுடைய நெற்றி கண்ணை காட்டினார். அப்ப நக்கீரன் சொன்னார், உடம்பு முழுக்க கண்ணை காட்டினாலும் என் கருத்தில் மாற்றமில்லை. நெத்தியில மட்டும் கண்ணை காமிச்சு பயமுடுத்தாதீங்க, உடம்பு முழுக்க கண்ணை காமிச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். உடனே அவர் இருந்தார், தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு தீப்புறியினாலே அவனை சுட்டார். அந்த சுட்டதனால அவன் உடல் முழுவதும் வெந்தது. அந்த வெப்ப நோய் தாங்காமல் அவன் ஓடி சென்றான், அந்த சங்கத்திலிருந்து ஓடி வந்தான், ஓடி வந்து பொற்றாமரையிலே விழுந்தான், விழுந்து முழுகினான். அந்த பொற்றாமரை அவனை காத்தது. அதான் பொற்றாமரையுடைய பெருமை. அந்த புராணக்காரர் சொல்றார், பெருமான் முன்பு மன்மதனை சுட்டான், அவன் இங்கு அங்கு ஓட முடியவில்லை, அவனை அவனுடைய உடன் பிறந்த நான்முகனோ பெற்ற தந்தையாகின்ற திருமாலோ காப்பாற்ற முடியல. ஆனால் இங்கு அதே பெருமானால் சுடப்பட்ட கீரன் என்ற புலவன் அவனை இந்த பொற்றாமரை காத்தது. ஆகவே பொற்றாமரை புண்ணிய தீர்த்தங்களிலே தலையாயிடும், அனுகிரகம் பண்ணுது, அவனுடைய உயிரை அது காத்தது. இது வந்து தருமிக்கு பொற்கிழி அளித்த திருவிளையாடல். இதுல தருமிக்கு பொற்கிழி தரலையே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. தருமிக்கு பொற்கிழியை கொடுப்பதற்கான எல்லா புள்ளி வச்சாச்சு, கோலமா சேர்க்கணும், அவ்வளவுதான். ஆகவே இந்த திருவிளையாடல் தருமிக்கு பொற்கிழி அளித்ததாக கருதப்படுகின்றது.